புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலே அநேகம் பேர் துக்கத்திலே ஆழ்ந்து செய்வது இன்னதென்று தெரியாது ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நீ நிலைமையிலே நீ இருந்தால் இந்த செய்தி உனக்கு. புறக்கணிக்கப்பட்ட நிலைமை,
புறக்கணிக்கப்படுதல், தள்ளிவிடப்பட்ட நிலைமை, ரிஜெக்ஷன். இது அநேக பேர் இந்த ஆவிக்குரிய நோயினாலே வாடுகிறார்கள். மெனி தள்ளிவிடப்படுதல், புறக்கணிக்கப்படுதல் என்றால் என்ன? ரிஜெக்ஷன். நம்முடைய உள்ளான உணர்ச்சிகள், அவைகளிலே சில புண்கள், நம்முடைய இருதயத்திலே மற்றவர்களோடு இருக்கும் தொடர்பிலே, அதுவும் இப்படிப்பட்டதான காரியம் உள்ளே மறைந்திருப்பதனாலே அதை வெளியாலே சொல்லிக்கொள்ள முடியாத ஒரு நிலைமை. ஃபைண்டிங் டிஃபிகல்ட் டு ரிலேட் டு கம்யூனிகேட் த வூண்ட்ஸ் டீப் இன் த ஸ்பிரிட். ஆவியிலே அல்லது புறக்கணிக்கப்படுதலுக்கு நாங்கள் எதிர்ச்சொல் பார்த்தால் அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளப்படுதல், அரவணைக்கப்படுதல். அப்ப புறக்கணிக்கப்படுதலுக்கு எதிர்ச்சொல் ஏற்றுக்கொள்ளப்படுதல். ஏற்றுக்கொள்ளப்படுதல் யாருக்கும் தேவையில்லை, சகலத்துக்கும் என்னை தள்ளிவிடுகிறார்கள், நான் ஒன்றுக்கும் உதவாத ஒரு ஆள் எந்த கூட்டத்திலும் என்னை தேவையில்லை. வெளியாலே சொல்ல எனக்கு முடியாது. எப்படி இதுக்கு விடை காணுவதென்று எனக்கு புரியவில்லை. இந்த சோர்விலிருந்து என்னால் விடுபட முடிகிறதில்லை. நான் தள்ளிவிடப்பட்டிருக்கிறேன். இவ்விதமான ஒரு நிலையை உடையவர்களாயிருப்பார்கள் இந்த புறக்கணிக்கப்பட்ட சகோதரன் சகோதரி, தள்ளிவிடப்பட்ட ஒரு சகோதரன் சகோதரி. ரிஜெக்ஷன், இது ஒரு அனுபவம், ஒரு உணர்வு, ஆனால் அது உள்ளே இருக்கிறது, மனதிலே இருக்கிறது. சில வேளைகளிலே இது பொதுவாக ஜனங்களுக்கு இருக்கிற ஒரு பாரதூரமான ஆவிக்குரிய ஒரு காரியம். இட் இஸ் அ காமன் திங். அநேகம் பேர் இன்றைக்கு தள்ளிவிடப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள், புறக்கணிக்கப்பட்டவர்களாக. இப்பொழுதும் இந்த செய்தியை நீ கேட்கும் பொழுது உன்னுடைய நிலைமையை ஆண்டவர் உனக்கு காண்பிப்பார். மனம்
யோசித்து அறிந்து கொள்ள முடியாத, மனதிலே யோசிக்கிறதுனாலே என்னுடைய பிரச்சனை என்ன என்று அறிந்து கொள்ள முடியாத காரியத்தை ஆண்டவர் காண்பிப்பார். ஏனென்றால் அப்பிரச்சனை உன் ஆவியிலே இருக்கிறது. ஆவி அங்கே தாக்கமடைந்து நொறுங்குண்டு ஆவியிலே சில காயங்கள் மாறாமல் இருக்கிறது. இந்த ஸ்பிரிட் மனதால் அதை அறிந்து கொள்ள முடிகிறதில்லை. அந்த காயங்கள் ஆவியிலே இருக்கிறதுனாலே இவ்விதமான ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமை, தள்ளிவிடப்பட்ட ஒரு நிலைமை, நான் ஒன்றுக்கு முதமாதங்கிற ஒரு நிலைமை அங்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது மெய்யாக ஒரு பிரச்சனை தான். ஆனால் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்கிறது என்றால் அந்த பிரச்சனையை நாம் நேரடியாக சந்திக்க வேண்டும். The best way to face the problem is to recognize that there's a problem and solve it. அதை சந்திக்க வேண்டும் அந்த பிரச்சனையை. அப்பொழுதுதான் நாங்கள் அதை நிவர்த்தி செய்யலாம். நான் அந்த பிரச்சனையை எடுக்க மாட்டேன், அதை குறித்து நான் நினைக்க மாட்டேன், அதை ஆராய மாட்டேன் என்று சொன்னால் அந்த பிரச்சனைக்கு முடிவு காண முடியாது. அந்த பிரச்சனை உன்னோடு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும். It'll remain with you. ஆனால் நீ அதை ஏற்றுக்கொண்டே தேவன் கொடுக்கும் மருந்தை சாப்பிட்டால் அவருடைய வார்த்தையில இருந்து உனக்கு விடுதலை உண்டு. So you must face the problem. Don't be inside a cave. ஒரு குகைக்குள்ளே ஒளிந்திருக்கிற அல்லது ஒரு பொந்துக்குள்ளே ஒளிந்திருக்கிற எலியை போல இருக்காது. Come out, face the problem. அந்த பிரச்சனையை சந்திக்க வேண்டும். சிலரை பாருங்கள், என்ன பிரச்சனை என்றால் சொல்லவே மாட்டார்கள். They won't say. பிரச்சனை தீருமா? இல்லை. நீ பொந்துக்குள்ளே ஒளிந்திருக்கிறாய். பொந்துக்குள்ளே பிரச்சனையை சந்தித்து தேவனுடைய வழிநடத்துதலை ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்துகிறதுனாலே, அதற்கு கீழ்படுகிறதுனாலே அந்த பிரச்சனையை நாம் தீர்த்துக் கொள்ளலாம். ஆமென். எஸ். ஏசியாவினுடைய புத்தகத்திலே இவ்விதமாக புறக்கணிக்கப்பட்டவர்களுடைய நிலைமையை சத்தி ஆவியானவர் வார்த்தை மூலமாக நமக்கு கூறுகிறார். நம்முடைய ஆண்டவர் தம்முடைய ஜனம் இஸ்ரவேலுக்கு பேசுகிற பொழுது அவர்களை மனவாட்டியாக மனைவியாக அவர் சொல்லி, தம்மை புருஷனாக அவர் சொல்லி, புருஷனாலே புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனைவியைப் போல இஸ்ரவேல் ஜனம் இருக்கிறாள். அவளுடைய நிலைமையை பார், எவ்வளவு நுறங்குண்டவளாய் கிடக்கிறாள், வெட்கமடைந்திருக்கிறாள் என்பதை குறித்து அவர் பேசுகிறார். ஏசியாவுடைய புத்தகம் 54:4 தொடக்கம் வாசிப்போம். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. நாணாதே, நீ இளைச்சி அடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பையின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். நாயகர் என்றா புருஷன். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர். அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். கைவிடப்பட்டு தட் இஸ் ரிஜெக்ஷன். அதோ பார்த்தீங்களா புறக்கணிக்கப்படுது. கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரியை போலவும். God is speaking to you. தேவனோடு பேசுகிறார். உன் இருதயத்தை தர கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரியை போலவும் இளம்பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்கிறார். கர்த்தர் அழைத்தார். இங்கே கைவிடப்பட்ட ஒரு மனைவியை குறித்து ஆண்டவர் இங்கு பேசுகிறார். அந்த மனைவி யார்? தேவனுடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனம். இவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களாக மனம் நொந்தவளான ஸ்திரியை போலவும். ஆங்கிலத்திலே போடப்பட்டிருக்கிறது distressed in spirit. Isn't right? Grieved in spirit. So the wound is in the spirit. ஆவியிலே மிகவும் கலக்கம் அடைந்து வேதனை அடைந்து. That is the correct translation. Grieved in spirit. அங்கு அந்த மனவே அந்த வேதனை அந்த காயம் ஏற்பட்டிருக்கிறது எங்கே? ஆவியிலே. எதனால் வந்தது? புறக்கணிக்கப்பட்ட நிலைமை, தள்ளிவிடப்பட்ட நிலைமை, ரிஜெக்டட். அவள் இளம் வயதிலேயே விவாகம் செய்த ஒரு மனைவி. ஆனால் இளம் வயதிலேயே புருஷன் அவளை தள்ளிவிட்டான். அப்ப தள்ளிவிடப்பட்ட நிலைமை, அது ஒரு கஷ்டமான காரியம். இளம் வயதிலே விவாகம் பண்ணி புருஷன் சொல்கிறான், நீ என்னோடு இராதே, நான் உன்னை வெறுக்கிறேன். அந்த மனைவியின் நிலைமை ரிஜெக்ஷன். புறக்கணிக்கப்பட்டால், கைவிடப்பட்டால் அந்த காயம் அவளுக்கு ஏற்பட்டிருக்கும் ஆவியிலே. எந்த ஒரு வைத்தியனும் எந்த ஒரு மனுஷனும் அந்த காயத்தை குணப்படுத்த முடியாது. கர்த்தர் ஒருவரை தவிர nobody can heal those wounds, brother. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் இதை நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். So that you can help such people. அப்படிப்பட்டவர்களை ஏராளமாய் சந்திப்பீர்கள். அட்லீஸ்ட் 7 or 8 out of 10 under rejection. புறக்கணிக்கப்பட்டவர்கள். சில வேளைகளிலே மனைவி புருஷனை புறக்கணிக்கிறாள். சில குடும்பங்களிலே மனைவி இனுமருவனோடு தொடர்பு வைத்து ஏற்கனவே தனக்கு இருந்த புருஷன் வேண்டாம் என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார். இன்னொரு மனிதனோடு தொடர்பு அல்லது வேறைய ஒரு காரியம் அல்லது வேறு ஒரு பிரச்சனை, அதன் மூலமாக அவள் சொல்லுகிறாள், நான் உன்னோடு இருப்பதில்லை. இப்படியாய் நடக்கும் பொழுது, மனிதன் புறக்கணிக்கப்படும் பொழுது அவனுக்கு மிகவும் அதை ஏற்றுக்கொள்வது கஷ்டமாயிருக்கிறது. பிகாஸ் ஹீ இஸ் அ மேன் அண்ட் சின்ஸ் ஹீ இஸ் ரிஜெக்டட் பை அ வுமன் ஹீ ஃபீல்ஸ் சோ வூண்டட் இன் தி ஸ்பிரிட். அந்த ஆவியிலே. இப்படியாய் ஒரு பொம்பளை என்னை புறக்கணிச்சிருக்கிறாள், அதுவும் என்னுடைய மனைவி என்று அவனுக்கு ஆவியிலே ஏற்படுகிற அந்த காயங்கள் மாறாதவைகளாக அவனோடு கூட இருக்கிறது. கர்த்தருடைய வழிநடத்துதலை ஏற்று அந்த பிரச்சனையை தீர்த்து அந்த புண்களை காயங்களை ஆற்றும் வரைக்கும் அவனுடைய உணர்வும் உணர்ச்சிகளும் சகலதும் அவனை அந்த புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலேயே வைத்துக் கொண்டிருக்கும். In that condition, he will be living. So it is more difficult for a man to take it up. ஒரு மனிதனுக்கு, அதாவது ஒரு ஹஸ்பண்ட் புருஷனுக்கு மனைவி புறக்கணித்தால் அவனுக்கு வேதனை இன்னும் அதிகமாயிருக்கும். அவன் அதை ஏற்றுக்கொள்கிறது. இதோ ஆண்டவர் ஏசியா புத்தகத்தில் இந்த வாசிக்கப்பட்ட வசனங்களின் மூலமாக என்ன சொல்லுகிறார்? பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. இதோ புறக்கணிக்கப்படுவதனாலே மிகவும் ஆழமாய் உள்ளே வருகிற ஒரு காரியம் என்ன? வெட்கம், ஷேம். இட்ஸ் ரியலி எ ஷேம். அது மனைவி புறக்கணித்தால் ரியல் ஷேம். அந்த அவரை மனைவி விட்டுட்டு ஓடிட்டாராம், விட்டுட்டு ஓடிட்டாளாம் என்று சொன்னால் அது மிகவும் ஒரு வெக்கத்துக்குரிய ஒரு காரியம். சிலருக்கு பைத்தியம் பிடிக்கலாம் அதனாலே. சிலர் அதை யோசித்து கவலைப்பட்டு அசுத்தாவிகளினாலே தாக்கமடைந்து இன்னும் மூளை குழம்பி இடையெல்லாம் ஓடி தெரியலாம். ஐ ஹவ் நோ சச் பீப்பிள். உங்களுக்கும் சிலரை தெரியும். நீ வெட்கப்படுவதில்லை, நீ இளைச்சி அடைவதில்லை. யூ வில் நாட் பி ஹியூமிலியேட்டட். அப்ப வெட்கமும் இளைச்சி அடைவதும் இரண்டு காரியங்கள் புறக்கணிக்கப்படுவதால் வரும் விளைவு. Shame and humiliation. ரெண்டு காரியம். விவாக, அதாவது குடும்பத்திலே இவ்விதமான காரியம் நடப்பதனாலே rejection. மனைவி விட்டுட்டு போனால் அல்லது புருஷன் விட்டுட்டு போனால் எனவர் முதலில் வெட்கம், அடுத்தது லட்சி அடைவது, ஹியூமிலியேஷன். சரியான சொல்லுவாங்க, இந்த சீலை ஊர்ந்து விழுந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லி, அது தாங்க முடியாத ஒரு you can't express it. You see? Yes. ஏற்கனவே ஒருவரை நம்பி முற்றிலுமாக இருதயத்தை அவருக்கு ஒப்பு கொடுத்ததற்கு பின்பு, அன்பை சொரிந்ததற்கு பின்பு, என்ன காரியத்திலும் அவர்களுக்கு விட்டுக் கொடுத்து அவர்களை நேசித்ததற்கு பின்பு கடைசியிலே அவர் வேண்டாம் என்று தள்ளிவிடும் பொழுது, அல்லது நான் உன்னை நேசிக்கிறதில்லை, நான் உன்னை வெறுக்கிறேன் என்று வார்த்தைகளாலே சொல்லும் பொழுதே, அது நேரடியாக அந்த வார்த்தைகள் அந்த நிலைமை புறக்கணிக்கப்படுது. உள்ளே அந்த புறக்கணிக்கப்படுகிற ஆளுடைய ஆவியை தாக்குகிறது. It wounds the spirit and make the spirit crushed. நொறுக்கிறது அங்க உள்ளே. Yes. அப்ப இப்படியாய் புறக்கணிக்கப்படுதல், முதலாவது வெட்கத்தையும் இரண்டாவது லட்சியையும் கொண்டு வருகிறது. இதுதான் வெளியரங்கமான காரியங்கள், வெளியரங்கமான காரியங்கள். ஆனால் உள்ளரங்கமாய் நடப்பது என்ன? அங்கே ஆவியிலே காயம். இங்கே போடப்பட்டிருக்கிறது மனம் நொந்தவளான ஸ்திரியை போலவும், But in English it says grieved in spirit or crushed in spirit. Avile nondaval endru neengal adai vaasikkaven. Idhan ullaga nadakkira kaaryam. Veliyile vetkamum lakshayam. Ulle aavile kaayangal eppadugirathu. Aavile nondavalana. Can you see that? But we always say, எனக்கு கொஞ்சம் அதுல மனதில் துக்கம் எனக்கு உண்டு. It's not in the mind. No, it's in the spirit. ஆவியிலே, because man is spirit. மனுஷன் ஆவியா இருக்கிறான். If it is a mind problem, then of course it can go off. அது லேசாக போகலாம். But if it's a spirit, oh, God has to heal that. தேவ ஆவியானவர் சாமி அதை குணமாக்க வேண்டும். Nobody can touch that brother. The doctor's stethoscope also will not find out. No. It will not. உள்ளான நோயாக அந்த காயப்பட்ட ஆவி அங்கே உள்ளே இருக்கிறது. A wounded spirit, சில மொழிபெயர்ப்புகள் கூறுகிறது. A broken spirit, காயமடைந்த ஆவி அல்லது நொறுங்குண்டாவி என்று சில மொழிபெயர்ப்புகள் எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 18:14 என்ன கூறுகிற என்பதை கவனிப்போம். மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும். முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? உன்னுடைய ஆவி தேவ வசனத்தை உட்கொண்டு தேவ ஆவியானவராலே பலனடைந்து, நாங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவ ஆவியானவர் ஜெபம் கற்றுக் கொடுத்தார் அல்லவா, நம்முடைய உள்ளான மனுஷனை பரிசுத்த ஆவியினாலே பலப்படுத்தும் என்று சொல்லி. அப்ப பலவீனம் அடைந்த ஒரு ஆவி என்ன செய்ய போகிறது? மனுஷனுடைய ஆவி, the spirit of man, அவன் பலவீனத்தை தாங்கும். எவ்வளவாய் உன் ஆவியை ஆவியானவராலே பலப்படுத்துகிறாயோ, தேவனோடு உறவாடுவதன் மூலம், தேவனுடைய வார்த்தையை உட்கொள்ளுகிறதன் மூலம். யூசி, அநேகம் பேர் தேவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு போகிறார்கள், நோட்ஸ் எடுக்கிறார்கள், பட் தே டோன்ட் ஈட் இட், சாப்பிடுவதில்லை. நான் சமைத்து என்ன பிரயோஜனம்? நான் நல்ல கறியெல்லாம் சமைச்சு என்ன பிரயோஜனம்? முட்டை நான் சாப்பிட வேண்டும் அதை இல்லையா? அதே மாதிரி the food is for the soul and the spirit. It goes inside. The spiritual food, the word of God, devanudaiya vasanam, adu aavikku. Appa manushanudaiya aavinaale belavinathai thaangalaamam. Devan andha vallami ange pottu vechirukkar. Praise the Lord. Belavinangalai nammudaiya aavi thaangakoodiya nilayile irukkiradam. Naam devanodu nerungi avarudaiya vasanathai naangal engal aaviyile காத்து வைத்தால் இருதயம் ஆவி சேம். ஆனால் முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? பாத்தீங்களா அங்க இருக்குது முறிந்த ஆவி. The English NIV says, a new international version, a crushed spirit. முறிந்த ஆவி, நொறுங்குண்ட ஆவி யாரால் தாங்கக்கூடும்? ஆவியிலே காயங்கள், ஆவியிலே நோய், ஆவியிலே புண்கள் யாரால் தாங்கக்கூடும்? மனம் அதை அறியாதே. நீ நினைப்பாய் எனக்கு மனதிலே தான் துக்கம் இருக்கிறது என்று. இல்லை, இட் இஸ் டீப் இன் தி ஸ்பிரிட். ஆவி ஆழமுள்ளதாய் இருக்கிறது. தேவ ஆவியானவராலே மட்டும்தான் அது அந்த நோயை கண்டுபிடிக்கலாம். இப்பொழுதும் கூட பேசும் பொழுது இந்த வசனங்கள் தேவ ஆவியானவருடைய உதவியோடு நீ கண்டுபிடிப்பாய். அப்ப நொறுங்குண்ட முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? That's what it says. நீதிமொழிகள் 15:13. மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும். மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போம். See, there are certain things taking place in the heart, the spirit. ஆவி முறிந்து போகும். முறிந்து ஒரு ஆவி புண்கள் நிறைந்த ஒரு ஆவி, ஆவிக்குரிய புண்கள், நொறுங்குண்ட ஒரு ஆவி, காயப்பட்டு ஒரு ஆவி, யாரால் தாங்கக்கூடும்? யார் அதை குணமாக்குவார்கள்? சரீரத்தில் ஏற்பட்ட புண் மருந்தை போட்டு குணமாக்கலாம். மனதில் ஏதாவது துக்கங்கள், யோசனைகள் இருந்தால் தேவ வசனத்தை தியானித்து அதை குணமாக்கலாம். அதை உரத்து ஆவியிலே, தட் இஸ் வெரி டீப். ஆவியில் நடக்கும் காரியங்கள் உனக்கு நன்றாய் தெரியுமாய் இருந்தால் தேவ ஆவியானவர் அங்கே பேசும் பொழுது உடனடியாய் கண்டுகொள்வாய். இன்றைக்கு அநேகம் பேருக்கு தேவன் பேசுவது கேட்காமல் இருப்பது ஏனென்றால் அவர்கள் தங்களது ஆவியே அங்கு அது உலகத்தோடு சேர்ந்திருக்கிறது. ஆவியையும் ஆத்துமாவையும் இரண்டாய் பிரிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது என்று தேவனுடைய வசனம் கூறுகிற 4:12 விரையர். மனம் பலவிதமான உலகத்து காரியங்களை சிந்திக்கிறது. தேவன் நம்மோடு பேசுவது ஆவியிலே. ஏன் நமக்கு அது கேட்க முடிகிறதில்லை என்றால் மனதிலே பலவிதமான குழப்பங்களும் பலவிதமான சிந்தனைகளும் தேவனுடைய வசனத்துக்கு ஒப்பாய் நாங்கள் சிந்திப்பதில்லை. We do not think in line with the word of God. அதனாலே மனதிலே வரும் சிந்தனைகள் பலவிதமான வேறு காரியங்களும் தேவன் ஆவியிலே கொடுக்கும் தேவனுடைய வசனம் அதற்கொப்பான காரியங்களும் ஒன்றோடு ஒன்று முரண்பாடாக இருக்கிறதே. ஆகையினாலே அந்த சத்தம் நமக்கு கேட்கறதில்லை. அதனாலே ஆவி மௌனமாய் இருக்கிறது. அதனாலே தான் நீங்கள் கிறிஸ்துவோடு நீங்கள் எழுப்பப்பட்டிருந்தால் பூலோகத்து குருவிகளை அல்ல, பரலோகத்திலே கிறிஸ்து இருக்கிற இடத்தில் இருக்கிற காரியங்களை நீங்கள் சிந்தியுங்கள், வாஞ்சியுங்கள். சோ மன மகிழ்ச்சி முகமலர்ச்சி ஏற்றன. ஹாப்பி ஹார்ட் மேக்ஸ் The face cheerful. நான் சொன்னேன் பாத்தீங்களா, உள்ளே இருக்கிற நிலைமையை தான் முகம் காண்பிக்கும். Nothing else. மற்றபடி அல்ல. முகம் வாடி இருக்கும். உள்ளே துக்கமாயிருந்தால், உள்ளே சந்தோஷம் என்றால் முகம் சந்தோஷமாயிருக்கும். உள்ளே கோபம் என்றால் முகம் கோபமாயிருக்கும். உள்ளே கபட் என்றால் முகம் கபடாயிருக்கும். கண்கள் எல்லாம் காட்டி கொடுக்கும். Yeah. Our face, our eyes, the windows of our spirit. நம்முடைய முகம், நம்முடைய கண்கள், உள்ளான ஆவியினுடைய ஜன்னல்கள் பார்த்தால் உடனே தெரியும். நீ ஆவியிலே வளர்ந்திருக்கிற உடனே படிப்பார்கள். Just one look. உள்ளே ஆவியானுடைய நிறைவும் தேவனுடைய பிரசன்னம் இருந்தால் உள்ளே முகம் அப்படியே பிரகாசிக்கும். ஏன்? அது ஆவியினுடைய வெளி அன்னல். வெரி சிம்பிள். என்ன காரியங்கள், யோசனைகள் அங்கே போகிறது, எவ்விதமான ஒரு நிலைமை என்பதை கண்டுபிடித்து விடலாம். எஸ், ஆவியிலே ஏற்படும் காயங்கள், நோய்கள் கண்டுபிடிப்பதற்கு மிக கடினம். இட் இஸ் டிஃபிகல்ட் டு டயக்னோஸ் பிகாஸ் தே ஆர் இன் தி ஸ்பிரிட். ஆவியிலே ஏற்படுகிறபடியினால் சரீரத்தில் ஏற்பட்டால் உடனே கண்டுபிடுவோம். மனதில் ஏற்பட்டால் ஓஹோ எனக்கு இந்த யோசனை கொஞ்சம் என்ன என்ன தாக்கிட்டே இருக்கு இந்த துக்கம் என்று சொல்லுவோம். ஆனால் ஆவியிலே ஏற்பட்டால் ஹவ் வில் யூ ஃபைண்ட் அவுட், எப்படி அதை கண்டுபிடிப்பது? மனம் அதை யோசித்து அறிந்து அதை கண்டுபிடிக்க முடியாது. மனம் இன்றைக்கு அநேகம் பேர் ஆவியிலே புண்களையும் காயங்களையும் வைத்துக் கொண்டு எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டு திரிகிறார்கள். They refuse to accept it. அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். They always carry wounds in their spirit. They are not conscious of. அவர்களுக்கே தெரியாமல் இருக்கிறது அந்த ஆவியிலே அங்கு நோய் இருக்கிறது என்று. அதை நன்றாய் அவர்கள் மறைத்து மூடி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் மனம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. அவர்களுடைய ஞாபக சக்தி அதை எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படி இருக்கிறதா ஒரு காரியம் என்று. ஆனால் அடி ஆழத்திலே அவர்கள் ஆவியிலே அந்த காயங்களும் முன்பு ஏற்பட்ட தழும்புகளும் மாறாமல் இருக்கிறது. அவள் அல்லது அவன் அதை அறிந்து கொள்ளவில்லை. அநேகமான நேரத்திலே இப்படிப்பட்டதான சம்பவங்கள், காயங்கள், பொன்கள், ஆவியில் ஏற்பட்ட காரியங்கள் பின்னிட்ட அநேக வருஷங்களுக்கு அது போகிறது. Goes back to many, many years, even to childhood. சிறு பிள்ளையாக இருந்த பொழுது, சிறு வயதிலே அந்த காயங்கள் அங்கே ஏற்பட்டது. ஆவியிலே இன்னமும் 20, 25, 30 வருடங்கள் கழிந்தும் அந்த புண்கள் மாறவில்லை. கர்த்தர் சொல்லுகிறான், They are not healed. They are deep down in the spirit. சிறு வயதிலே ஏற்பட்டது. Goes back to many years. முன்பு நடந்த அனுபவங்கள், சிறு வயதிலே வாலிப பிராயத்திலே நடந்த சில அனுபவங்கள், ஆனால் மனம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. இலை இலை அப்படி இல்லை என்று சொல்லுகிறது மனம். ஆவியோ மௌனமாய் இருக்கிறது. அங்கு அது அந்த ஆவியிலே இருக்கிற அந்த காயத்தினாலே ஏற்பட்ட அந்த சிறங்கு புண் அது மௌனமாய் சோர்வடைந்திருக்கிறது. They are real. அது உண்மை. அது அங்கே கிடக்கிறது. பொதுவான ஆவிக்குரிய ஆவியிலே ஏற்படக்கூடிய ஒரு காயம் நொறுங்குண்ட ஒரு ஆவி, அதாவது அது ஏற்பட்டது புறக்கணிக்கப்படுவதனாலே, ரிஜெக்ஷன். பொதுவாக ஆவியில் ஏற்படக்கூடிய ஒரு காயம் எதனாலே வந்தது? புறக்கணிக்கப்படுவதனாலே, தள்ளிவிடப்படுகிறதுனாலே, ரிஜெக்ஷன். புறக்கணிக்கப்படுவதற்கு என்ன காரணம்? Why people are rejected? ஏற்கனவே ஏசாயாவுடைய புத்தகத்திலே நாங்கள் வாசித்தோம், 40 அது ஏற்படுகிறது. புருஷன் வேண்டாம் என்று சொல்லி மனைவி தள்ளிவிடுகிறாள், அல்லது மனைவி வேண்டாம் என்று புருஷன் தள்ளிவிடுகிறான். ஆனால் மிக முக்கியமாக இந்த புறக்கணிக்கப்பட்ட நிலைமைக்கு ஒரு காரணம் ஒரு பகுதியிலே இருந்து வருகிறது. அது பெற்றாரிடம் இருந்து வருகிறது. சிலவேளை தகப்பன் மட்டும் ஒரு பிள்ளையை புறக்கணிக்கிறான், அல்லது இரண்டு பேரும் சேர்ந்து கணவனும் மனைவியுமாக ஒரு பிள்ளையை புறக்கணிக்கிறார்கள், தள்ளிவிடுகிறார்கள். Both of them, they join. தேவன் சிருஷ்டித்த மனுஷன் அவன் சிறு வயதாக இருக்கும் பொழுதே அன்புங்கிற காரியத்தை வாஞ்சிக்கிறான். தான் மற்றவர்களால் அன்பு கூறப்பட வேண்டும், மற்றவர்கள் என்னை நேசிக்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை, ஒரு ஆசை உள்ளே இருக்கிறது. அன்பு தேவையாயிருக்கிறது. ஒவ்வொரு பிள்ளைக்கும் இது உண்டு. மிக முக்கியமாக பிள்ளைகள் தங்களுக்கு தெரியாமலேயே தகப்பனிடத்திலே இருந்து அன்பை எதிர்பார்க்கிறார்கள். மிகவும் நெருக்கமான அன்பை எதிர்பார்க்கிறார்கள். கிடைக்காமல் போகும் பொழுதே புறக்கணிக்கப்பட்ட நிலையை அவர்கள் அடைவார்கள். அதுவும் அவர்களுக்கு தெரியாமல் இருக்கும். This is a common cause. பொதுவான காரணம் இதுதான். ஒவ்வொரு பிள்ளையும் இதை வாஞ்சிக்கிறது. தாப்பனும் தாயும் அன்பு உள்ளத்திலே வைத்திருந்தாலும் பிள்ளையிலே, அல்லது தாய் அல்லது தாப்பன் ஒருவர் அல்லது ரெண்டு பேர் அந்த அன்பை வெளியிலே பிள்ளைக்கு காண்பிக்காவிட்டால் அந்த பிள்ளை தாப்பனிடத்திலேயோ தாயிடத்திலேயோ இருக்கிற அன்பை அறிந்து கொள்ளாது. அதை வெளியிலே காண்பிக்க வேண்டும். The love must be expressed. தேவன் அன்பாய் இருக்கிறார். God is love. அப்படியே அவர் சொல்லிக்கொண்டு இருந்திருந்தாயானால் நமக்கு விடுதலை கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்குமா? இல்லை. எப்படியாய் அவரது அன்பை வெளிப்படுத்தினார்? தமது குமாரனை உலகுக்கு அனுப்பினார். ஆமென். அது மட்டுமல்ல, சிலுவை மரணத்துக்கு அவரை அனுப்பினார். மரணத்தை அவருடைய மரணத்தினாலே வென்றார். மூன்றாம் நாளிலே அவரை எழுப்பினார். சபையை கொடுத்து, மெய்ப்பெருளை கொடுத்து, இயேசுவின் நாமத்தின் வல்லமையை கொடுத்து, பரிசுத்தாவியானவரை கொடுத்து, இவ்விதமாய் பல வழிகளிலே அவருடைய அன்பு வெளிப்பட்டது. எக்ஸ்பிரஸ்ட் டு த ஹியூமனிட்டி, மனுஷர்களுக்கு. ஆகையால் தகப்பனோ தாயோ அன்பை வெளிப்படுத்தாவிட்டால், செயலிலே காட்டாவிட்டால், வார்த்தைகளால் பேசாவிட்டால் பிள்ளைகள் அறிய மாட்டார்கள் தகப்பனோ தாயோ என்மேல் அன்பு வைத்திருக்கிறார்கள் என்பதை. They will not know. பிள்ளைகள் இயற்கையாகவே தேவனாலே அந்த காரியம் போடப்பட்டிருக்கிறதுனாலே அன்பை உள்ளான ஆவியிலே வாஞ்சிக்கிறார்கள். They desires very strongly for love from parents. Yes. இது மிக முக்கியமான ஒரு காரியம். பிள்ளைகள் மிக முக்கியமாக தகப்பனுடைய அன்பை வாஞ்சிக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு தகப்பன் தான் பாதுகாப்பை கொடுக்கிறான் குடும்பத்திலே, செக்யூரிட்டி. பிள்ளைக்கு தெரியும், அப்பாவுக்கு இன்ன இன்ன காரியங்கள் தெரியும். ஆகையினாலே அப்பா சொல்லுகிறபடி நான் கேட்பேன். அவர் நம் குடும்பத்துக்கு நம்மை பாதுகாக்கிறவர். யூனோ, த செக்யூரிட்டி கம்ஸ் ஃப்ரம் த ஃபாதர். ஆனால் அந்த இடத்திலே, தகப்பன் இடத்திலே இருந்து அந்த அன்பு வெளிப்படையாக காண்பிக்கப்படாமல் இருக்கிற பொழுது அந்த பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புறக்கணிக்கப்படுகிறது. அந்த நிலைமைக்கு வந்து ஆவியிலே அந்த காயங்கள் ஏற்படும். இது என்ன செய்ய போகிறது தெரியுமா? ஆராய்ந்து பார்ப்போம். இதன் விளைவுகளை பார்ப்போம். தகப்பனோ தாயோ, மிக முக்கியமாக தகப்பன், இப்படி வெளிப்படையாக அன்பை காண்பிக்காமல் இருக்கிற பொழுது ஒரு பிள்ளைக்கு அல்லது பிள்ளைகளுக்கு அன்பு அங்கு வராமல் போகலாம். அதாவது அந்த புறக்கணிக்கப்பட்ட நிலைமையை அடையலாம். ஒரு தகப்பன் தாறுமாறாய் நடந்து அன்பு காண்பிக்காது, குடித்து வரித்து, வேறு பெண்களோடு தொடர்பு வைத்து தனது வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தான். சிறு வயது தொடக்கமே அவனுக்கு அணுக பிள்ளைகள் எல்லாம், சிறு வயது பிள்ளைகள், அவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் அதை பார்த்து கொண்டே இருந்தார்கள். சிறு வயது தொடக்கம் வந்தால் மனைவிக்கு அடியிலே போடுவான். அவருடைய வாழ்நாட்களிலே பிசாசினாலே அவர் பிடிக்கப்பட்டு தொடர்ந்து சூனிய காரியங்களிலே இறங்கி சில வழிகளிலே காடு வழிகளிலே சென்று மிருகங்களை சுட்டு அதை பிடித்து அதை மிருகத்தினுடைய இரத்தத்தை குடித்து இப்படியான காரியங்கள் எல்லாம். அவருடைய மகன் ஒருவர் பெரிய ஒரு போலீஸ் ஆபீசர். இவர் ஒரு நாள் படுக்கையில் விழுந்தார். இந்த புருஷன் கொஞ்ச நாளையால் உடம்பு எல்லாம் ஊதி அவர் மரண நேரம் வந்தது. அந்த நேரத்திலையும் எனக்கு கொஞ்சம் சாராயம் வேணும் என்று கேட்டாராம். அவர்கள் எப்படியோ அங்கமிங்கமாக சென்று பார்த்து அதை எடுத்துக்கொண்டு கொடுத்தார்கள். அந்த சாராயத்தை வாயிலை ஊற்றினதும் கண்களை மூடினார். அங்கே வந்திருந்த ஒரு உண்மையாய் நடந்த சம்பவம், சவக்காலைக்கு கொண்டு போனதும் அவரை குறித்த நல்ல காரியங்களை எல்லாம் சொன்னார்களாம். சவக்காலையிலே ஒரு புத்த சமயத்தை சேர்ந்த ஒரு சாமியார் பிக்கு, அவர் நல்ல வார்த்தைகளை பேசி இவர் இப்படியா எல்லாம் நன்றாக ஜீவித்தார் என்று சொல்லி. இந்த போலீஸ் ஆபீசராக இருந்த அவருடைய மகன், இறந்தவருடைய மகனுக்கு உடனே ஜனங்களுக்கு முன்பாக எழுந்து நின்று, இந்த மனுஷனை போல ஒரு மோசமான ஒரு மனுஷன் இந்த உலகத்திலே இல்லை, இவருடைய தகப்பன் தான், ஆனால் இவருடைய நடத்தை இன்னும் மாறி என்று எல்லாருக்கும் சொல்லி இவருடைய வாழ்க்கையை பின்பற்ற வேண்டாம். உடனே அந்த பிக்கு சாமியார் பக்கம் திரும்பி, நீ சொன்னதெல்லாம் பொய்யான காரியம், நீ அவரிடத்திலே தானமும் அதுக்கு மீது முயன்றபடியினாலே நீ அவரை போல்றா எல்லாருக்கும் முன்னால, இது மாயமாலம், எப்படி நீ பேசாத, இனிமேல் மாயமாலம் பண்ணாத யாக்களுக்கு, இவருடைய வாழ்க்கை மோசமானது என்று சொன்னார். அந்த போலீஸ் ஆபீசராக இருந்த அவருடைய மகனுக்கு சிறு வயதிலே இருந்து that wound had come, rejection. புறக்கணிக்கப்பட்ட நாளை அந்த காயம் ஆவியிலே ஏற்பட்டிருக்கிறது. அது மாறாதவைகளாகவே இருக்கும். Until that is healed by the God, the Holy Spirit. சத்யாவியானவர் அதை குணமாக்கும் வரை. மூன்று பிரிவுகள் இதிலே நாங்கள் பார்க்கலாம். Three main situations. மூன்று பிரிவுகள். எவ்விதமாய் மூன்று பிரிவானோர் இதை தாக்கமடைந்திருப்பார்கள். முதலாவதாக ஒரு மனைவி கர்ப்பம் தரிக்கிறாள், கர்ப்பச்சிலை பிள்ளை உண்டாகிறது. ஆனால் புருஷனும் அல்லது மனைவி மட்டுமோ அல்லது ரெண்டு பேருமோ சேர்ந்து சொல்லுகிறார்கள், எங்களுக்கு இந்த பிள்ளை வேண்டாம், I don't want this child. அவள் தொடர்பாக அவளதை அரிகண்டத்திலே இங்கும் அங்குமாய் தெரிகிறார்கள். எப்படியாவது இது 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 கரிச்சிதைவு செய்ய வேண்டும். இந்த பிள்ளை எனக்கு விருப்பம் இல்லை. சில வழிகளிலே கரிச்சிதைவு செய்து தப்பிவிடுகிறார்கள், பிள்ளை மறிக்கிறது. தேவன் அதுக்கு கொலை என்று சொல்கிறார், மனுஷன போஷன் என்று சொல்கிறார். ஆனால் பிள்ளை தப்பித்தவரை பிறந்தால் that child will be born with a wounded spirit, rejected spirit. அந்த பிள்ளை பிறந்தால் ஏற்கனவே தாய் அல்லது தகப்பனும் தாயும் சேர்ந்து அந்த பிள்ளை வருத்ததனாலே இந்த பிள்ளை எங்களுக்கு இப்போதைக்கு தேவையில்லை என்று சொல்லி கற்பம் தரிக்கும் நிலையிலே அந்த பிள்ளை புறக்கணிக்கப்பட்ட நிலையிலே நொறுங்குண்டாவியோடு பிறக்கும். எவ்வளவு உண்மையான காரியமா, How it affects the people, the children. The mother is carrying a child in a womb. She really doesn't want that child. She may not express it by words, but the attitude is there. தாய் வந்து கர்ப்பம் தரிச்சிருக்கிற நேரத்தில் வாயால சொல்ல வேண்டியதில்லை, வெளியால எனக்கு இந்த பிள்ளை வேண்டாம், எனக்கு இப்பொழுது நாங்கள் கொஞ்சம் லைஃப் என்ஜாய் பண்ண போறோம், அப்படின்னாலே நாங்கள் அங்கேயும் இங்கேயும் போய் எல்லா இடத்துலையும் நாங்கள் இடம் எல்லாம் பார்க்க போகிறோம், நாங்கள் இப்பொழுது நான் திருமணமாகினது அல்லது இடையிலே திருமணமாய் எப்பயோ ஆகியால் என்று சொல்லி வாயினாலே வெளியாலே சொல்லாமல் இருக்கலாம். பட் இன்சைட் அவருடைய இருதயத்திலே விருப்பம் இல்லை, இந்த பிள்ளை உண்டாகினது விருப்பம் இல்லை, எப்படியாவது இதை அந்த நிலை காணும் அந்த பிள்ளைக்கு அந்த காயம் போறதுக்கு. Some of you may be here. அந்த விதமான ஒரு ஒரு நிலை வந்தவர்கள் உங்கள் இருதயத்திலே, எனக்கு வேண்டாம் இந்த பிள்ளை, என்ன என்ன செய்யறண்டு வச்சிருந்தேன் நான், அல்லது என்ன செய்யறண்டு பேசாம இருக்கிறேன். இப்ப ஆண்டவர் அறிஞ்சதுக்கு பிறகு அபோஷன் கொலை என்று சொல்லி இப்ப பேசாம இருக்கிறேன், நல்லதை அழிச்சிருப்பேன், அந்த ஆட்டிடியூட் அந்த நோக்கம் காணும்.
செய்தியை தொடர்ந்து கேட்க மறுபக்கம் திருப்பவும்.